ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்பு இதயங்களே, இயற்கையின் சுழற்சியில் உள்ள நான்கு பருவ காலங்களில் வசந்த காலத்திற்கு தனியொரு அழகும் அர்த்தமும் உண்டு. பனியில் புதைந்து இறந்து போனதாய் நாம் நினைக்கும் தாவர உயிர்கள் வசந்தம் வந்ததும் மீண்டும் உயிர் பெற்று எழுவது இயற்கை நமக்கு சொல்லித்தரும் நம்பிக்கை பாடம். நம்பிக்கை தரும் வசந்த காலத்தில் தவக்காலத்தை நாம் கொண்டாடுகின்றோம். தவக்காலம் ஒரு கொண்டாட்டமா? ஆம் அன்புள்ளங்களே, மீண்டும் மீண்டும் வாய்ப்பு உள்ளது என்ற நம்பிக்கையை வளர்க்கும் காலம் தவக்காலம் என்பதால் இது ஒரு கொண்டாட்டம்தான். தவக்காலம் என்றதும் குற்ற உணர்வுகளில் நம்மையே புதைத்து கொண்டு சாம்பலையும் சாக்கு துணியையும் அணிந்து கொண்டு சோகமாக வலம் வரும் காலம் என்று எண்ணுவது தவறு. குற்றங்களால் பாவங்களால் நாம் சிறைப்பட்டிருந்தாலும் மனமாற்றம் என்ற திறவுகோலை கொண்டு நம்மை நாமே விடுவித்துக் கொள்ளும் காலம் இது என்பதை தவக்காலம் முழுவதும் திரு அவை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. அன்பு நெஞ்சங்களே, தவக்காலத்தின் இறுதி வாரத்தை நாம் ஆரம்பித்துள்ளோம். தவக்காலத்தின் இந்த இறுதி ஞாயிறன்று வசந்த காலத்தை நமக்கு நினைவுறுத்தும் அழகான ஒரு கூற்றை இறைமகன் இயேசு நமக்கு முன் வைக்கின்றார்.
கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடித்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன்
என்று யோவான் நற்செய்தி 12 பிரிவில் நாம் வாசிக்கின்றோம். தாவர உலகம் மீண்டும் உயிர் பெற்று எழும் வசந்த காலத்தில் இயேசுவின் இந்த கூற்று பல எண்ணங்களை நம் உள்ளத்தில் விதைக்கின்றது. விதைக்கப்பட்ட இந்த எண்ணங்கள் மிகுந்த விளைச்சலை கொடுக்க வேண்டும் என்பது நமது எண்ணம், நமது வேண்டுதல்.
வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர். இவர்கள் கலிலேயாவில் உள்ள பெத்சாய்தா ஊரைச் சேர்ந்த பிலிப்பியிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகின்றோம் என்று கேட்டுக்கொண்டார்கள்.
அன்பு இதயங்களே, இப்படியாக இன்றைய நற்செய்தி ஆரம்பமாகின்றது. ஆர்வமாக ஆவலாக தன்னை காண வந்த கிரேக்கர்களை இயேசு வரவேற்று அவர்களுக்கு நம்பிக்கை தரும் 4 வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். அதற்கு நேர் மாறாக இயேசு கூறும் வார்த்தைகள் கலக்கத்தை அச்சத்தை உருவாக்கும் வார்த்தைகளாக ஒலிக்கின்றன. எருசலேமுக்கு கிரேக்கர்கள் ஏன் வந்தார்கள்? அவர்கள் இயேசுவை ஏன் காண விளைந்தார்கள்? அவர்களிடம் இயேசு ஏன் இப்படி ஒரு பதிலை தந்தார் என்ற கேள்விகளுக்கு அருள்தந்தை மூனாச்சி என்பவர் தன் மறையுறையில் தரும் விளக்கம் புதிதாக உள்ளது, புதிராகவும் உள்ளது. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். கிரேக்கர்கள் ரோமையர்களை விட கலாச்சாரத்தில் உயர்ந்தவர்கள். அவர்கள் மத்தியில் வாழ்ந்த உலக புகழ்பெற்ற மேதை சாக்ரட்டிஸை அவர்கள் கொன்றது பெரும் தவறு என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். சாக்ரட்டிஸின் கொலைக்கு பின் எந்த ஒரு தனி மனிதரையும் அவர் பின்பற்றும் கொள்கைகளுக்கென, அவர் மக்களிடையே பரப்பி வரும் கருத்துகளுக்கென கொல்வதில்லை என்று உறுதியான தீர்மானம் எடுத்தவர்கள் கிரேக்கர்கள். எனவே அவர்கள் மத்தியில் பல்வேறு சிந்தனையாளர்கள் சுதந்திரமாக வாழ முடிந்தது, பேசவும் முடிந்தது. தங்கள் நாட்டு சிந்தனைகள் போதாதென்று பல கிரேக்கர்கள் அண்டை நாடுகளுக்கும் சென்று அங்குள்ள சிந்தனையாளர்களை சந்தித்து தங்கள் அறிவை பெருக்கினர். சுதந்திர சிந்தனை கொண்ட இந்த கிரேக்கர்களில் ஒரு சிலர் இயேசுவை தேடி எருசலேம் நகருக்கு வந்தனர். எருசலேமில் அவர்கள் இயேசுவை தேடிய போது ஒரு கசப்பான உண்மையை முதலில் கண்டுபிடித்தனர். இயேசு என்ற அந்த இளையவருக்கு எதிராக அந்த நகரில் உருவாகி வந்த எதிர்ப்பு, வெறுப்பு ஆகியவை கிரேக்கர்களை அதிர்ச்சி அடைய செய்திருக்க வேண்டும். எனவே அவர்கள் இயேசுவை சந்தித்ததும் தாங்கள் கண்டுபிடித்த உண்மைகளை அவருக்கு எடுத்துச் சொல்லி சிந்தனை சுதந்திரம் உள்ள கிரேக்க நாட்டிற்கு அவரை தங்களுடன் வரும்படி அழைத்திருப்பார்கள். கிரேக்கர்கள் தந்த அந்த அழைப்பை ஏற்க மறுத்த இயேசு தன்னுடைய நேரம் வந்துவிட்டது என்று பேச ஆரம்பிக்கின்றார். அதைத் தொடர்ந்து அவர் கூறிய வார்த்தைகள் காலம் காலமாக பலருடைய உள்ளங்களில் உறுதியை, வீரத்தை விதைத்துள்ள வார்த்தைகள்.
கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடித்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன்.
ஆண்டவனே இறைவா, வேண்டுதலை கேளாய், என்மீது அன்பு கொண்டு உனையீந்தவா, மண் மீது எல்லார்க்கும் உயிரானவா, உனையீந்தவா உயிரானவா, ஆண்டவனே இறைவா, வேண்டுதலை கேளாய்.
அன்பு நெஞ்சங்களே, மிக எளிதான ஓர் உவமை இது, மிக ஆழமான உண்மைகளை கூறும் உவமை. கோதுமை மணி படைக்கப்பட்டதற்கு முக்கியமான இரண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, அது உணவாக மாறி வேறொரு உயிரை வளர்க்க வேண்டும். அல்லது அது விதையாக மாறி தன்னுடைய இனத்தை பெருக்க வேண்டும். இந்த இரண்டு காரணங்களும் நிறைவேற கோதுமை மணி தன்னுடைய சுய உருவை, உயிரை இழக்க வேண்டும். இதற்கு மாறாக கோதுமை மணியை நாம் அலங்கார பொருளாகவும் பயன்படுத்தலாம். ஆனால் அலங்கார பொருளாக இருப்பது கோதுமை மணியின் இயல்பு அல்ல. எனதருமை அன்புள்ளங்களே, உணவாக மாறி மற்றவரை வாழ்விப்பதும், விதையாக மாறி தன் இனத்தை பெருக்குவதும் கோதுமை மணிக்கு மட்டுமல்ல, உலகில் படைக்கப்பட்ட அனைத்து தானிய மணிகளுக்கும் உள்ள இயல்பான இரு காரணங்கள். தானிய மணிகள் படைக்கப்பட்டதற்கான இந்த இரு காரணங்களை சிந்திக்கும் வேளையில் உள்ளத்தில் எழும் நெருடல்கள் பல. அன்பு இதயங்களே, இன்றைய உலகில் பயோடெக்னாலஜி, உயிர் தொழில்நுட்பம் என்ற பெயரில் நாம் விதைகளோடும் பிற உயிரினங்களோடும் மேற்கொண்டுள்ள விபரீதமான விளையாட்டுக்களை இந்த நேரத்தில் வேதனையோடு எண்ணி பார்க்க வேண்டும். லாபம் திரட்டுதல் என்ற ஒரே வெறியுடன் விதைகளில் உருவாக்கப்பட்டுள்ள உயிரணு மாற்றங்கள் நம்மை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகின்றன. மனசாட்சியை விற்றுவிட்டு பணம் திரட்டுவது ஒன்றையே வெறியாக கொண்டு அலையும் மோன்சாண்டோ போன்ற நிறுவனங்களால் உருவாக்கப்படும் விதைகள் விதைகளே அல்ல. இயற்கைக்கு முரணாக விதை என்ற இலக்கணத்தையே மாற்றி தன் இனத்தை மீண்டும் மீண்டும் உருவாக்கும் இயல்பை விதைகளிடமிருந்து, தானியங்களிடமிருந்து பிரித்துவிடும் இந்த சுயநல நிறுவனங்களை குழிதோண்டி புதைக்க வேண்டும். இறைவன் கொடுத்த இயற்கையை பேணி வளர்க்கும் மனித முயற்சிகள் உயிர் பெற்று எழ வேண்டும். நீங்களும் நானும் இந்த மாற்றத்தை கொண்டு வர துணிவு பெற வேண்டும் என இன்று நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம்.
நல்லதே நான் செய்ய நினைத்த போதிலும் தீமையில் என் கைகள் விழுகின்றதே, தீமையை விலக்கிட நான் விழைந்த போதிலும் பலவீனம் என்னை வந்து விழத்தாட்டுதே, ஏழையை இருளி நின்று மீட்பது யாரோ, இயேசுவே உனையன்றி புகலிடம் ஏதோ, இறைவா 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 இறைவா, எனக்கு போதும் முன்னருள், எனக்கு போதும் முன்னருள், உன்னருள் எனக்கு போதுமே, ஆண்டவனே இறைவா, வேண்டுதலை கேளாய், என்மீது அன்பு கொண்டு உனையீந்தவா, மண்மீது எல்லார்க்கும் உயிரானவா, உனையீந்தவா உயிரானவா, உனையீந்தவா உயிரா.